நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்றபின் இரண்டாவது பட்ஜெட்டை நேற்று தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆத்திச்சூடி, திருக்குறள் போன்றவற்றை எல்லாம் மேற்கோள் காட்டி சுமார் 2.5 மணி நேரம் பட்ஜெட்டை அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்.
பூமி திருத்தி உன் இஸ் த லைன் ஃப்ரம் ஆத்திச்சூடி விச் வாஸ் செட் பை அ செயின்ட் போயட் அ வுமன் கால்ட் ஔவையார். பூமி திருத்தி உன் ஃபர்ஸ்ட் டென்ட் யுவர் லேண்ட், டேக் கேர் தட் யூ நாட் எக்ஸசிவ்லி லீவிங் இட் அண்ட் தென் ட்ரைங் டு டேக் அ கிராப் அவுட். திருவள்ளுவர் ஹஸ் ஸ்போக்கன் அபவுட் வாட் அ குட் கண்ட்ரி இஸ். வாட் அ குட் கண்ட்ரி இஸ் ஆக்சுவலி காட் டு பி லைக். ஐ ஃபர்ஸ்ட் ரீட் இட் இன் தமிழ், தென் ஐ கிவ் யூ த மீனிங். பிணி இன் மை செல்வம் விளை இன்பம் ஏமம். பிணி இன் மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டின் பைந்து.
நோயில்லாமை, செல்வம், விளைச்சல், மகிழ்ச்சி, நல்ல காவல் இவை ஐந்தும் ஒரு நாட்டிற்கு அழகு என்று தெரிவித்தார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மத்திய பாஜக அரசு இந்த ஐந்தையும் மக்களுக்கு தந்துள்ளதாக தெரிவித்தார் நிதியமைச்சர். நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 2020 மற்றும் 2021 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் விவசாயம் மற்றும் மருத்துவத்துக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் வருமான வரியை பொறுத்தவரை பழைய முறையுடன் ஒரு வரியும் வரி சலுகைகள் இல்லாமல் குறைந்த சதவீதத்துடன் ஒரு வரியும் என இரு வகைகளாக பிரிக்கப்பட்டிருப்பதும் முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் மற்றும் வர்த்தக மேம்பாட்டிற்கு ₹27,300 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதும் நோக்கத்தக்கது. நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் பொருட்டு லாபகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் LIC நிறுவனத்தில் இருக்கும் மத்திய அரசின் பங்குகளின் ஒரு பகுதியை தனியாருக்கு விற்பனை செய்யும் முடிவையும் நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் மத்திய நிதியமைச்சர். இந்த முடிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. LIC பங்குகளின் ஒரு பகுதியை தனியாருக்கு விற்பனை செய்யும் முடிவிற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் எதிர்க்கட்சிகள். LIC-யின் பங்குகளை தனியாருக்கு விற்பது பொன் முட்டையிடும் வார்த்தை அறுப்பதற்கு சமம் என்று பாஜகவின் கூட்டணி கட்சியான பாமகவை விமர்சித்திருப்பதும் நோக்கத்தக்கது. மத்திய அரசின் பட்ஜெட் மிக அற்புதமானது என்று பாஜகவின் தலைவர்கள் கூறி வரும் அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த பட்ஜெட்டிற்கு தங்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ:
மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை அனைத்து தரப்பினருக்கும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. 4.8% தொழில் பொருளாதார வளர்ச்சி என்று நிரூபிக்கப்பட்ட சூழலில் 2021 ஆண்டில் 10% வளர்ச்சியை பெறுவோம் என்று சொல்வது பெரிய நகைச்சுவையான கருத்தாகும்.
திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் TR Balu:
விவசாய கடனுக்கு அளிக்கப்படுகிற நிதி எந்த அளவுக்கு பத்தாது. அவர்கள் எக்கனாமிக் சர்வே சொல்லிக்கிறது விவசாயம், விவசாயத்துக்கு அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே போல விவசாயம் சார்ந்த நீர் ஆதாரத்துக்கு அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும். வேலை வாய்ப்பு வருவதற்கு எந்த ஒரு அடிப்படை காரணங்களே அவங்க சொல்லல.
காங்கிரஸ் MP திருநாவுக்கரசர்:
இந்திய பட்ஜெட் வரலாற்றில் வந்து 2.5 மணி நேரம் வாதிச்ச பட்ஜெட் இன்றைய தான் இருக்கும் நினைக்கிறேன். நீண்ட நேரம் படிச்சு நிதியமைச்சரே மயக்கம் போடுற அளவுக்கு படிச்சுட்டாங்க. ஆனால் உள்ள ஒன்றும் விஷயம் ஒன்றுமே இல்லையே. பலனடைகிற மக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் ஒரு திட்டத்தினுடைய சக்சஸ் இருக்கு. நான் சொன்னேன், 1 கோடி பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன அறிவிச்சிருக்காங்க? கோடிக்கணக்காக இருக்கிற விவசாயிகளுக்கு என்ன அறிவிச்சிருக்காங்க? விவசாய தொழிலாளர்களுக்கு என்ன அறிவிச்சிருக்காங்க? நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, அங்கங்க கடன் வாங்கி படிச்சவங்களை வங்கிகள் துரத்திட்டு இருக்காங்க. சோ கல்வி கடனை வந்து ரத்து செய்திருக்கலாம்.
வெளிநாடு வாழ் இந்தியர்களும் வரி செலுத்தும் வகையில் இந்திய பட்ஜெட்டில் வரி விதிப்பு முறை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் தனிநபர் வருமான வரியில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களும் வரி செலுத்தும் வரையில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதுவரை வருடத்தில் 182 நாட்களுக்கு மேலாக வெளிநாடுகளில் வசித்தால் அவர் வெளிநாட்டு வாழ் இந்தியர் என்று கருதப்படுவர். இனிமேல் வருடத்தில் குறைந்தபட்சம் 240 நாட்களாவது வெளிநாடுகளில் இருந்தால்தான் அவர் இந்தியர் இல்லை என்று கருதப்படுவர். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், வருடத்தில் 120 நாட்களுக்கு மேலாக வெளிநாடு வாழ் இந்தியர் ஒருவர் தாயகத்தில் தங்கிவிட்டால் அவர் வருமான வரி பிரிவின் கீழ் வந்துவிடுவார்கள். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள இந்த மாற்றம் ஒரு மோசமான முன் உதாரணம் என்று பல்வேறு வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பெரும்பாலான வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவர்கள் பணியாற்றக்கூடிய நாடுகளில் வருமான வரியை செலுத்தி வருகின்றனர். இந்த புதிய பட்ஜெட்டால் அவர்கள் இரு நாடுகளில் வரி செலுத்த நேரும் என்று கருதப்படுகிறது. இது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக சிக்கலை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்படுகிறது. மேலும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் சொந்த நாட்டிற்கு வந்தால் அவர்கள் நாட்களை எண்ணி தாங்கள் திரும்பும் தேதியை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். அதிக நாட்கள் இங்கு தங்கினால் அவர்கள் வரி செலுத்த நேரும் என்பதும் நோக்கத்தக்கது. இது SBS வானொலியின் பார்வை நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.